நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். ஒரே நிலையில் அது ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமாய் வாழ்கிறோமோ அதுதான் இந்த உலகத்திலே நமக்கு நன்மை, அதுதான் நம்மை பரலோகத்தில் சேர்க்கும் என்ற ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுக்கும். ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே கர்த்தர் இப்ப வந்தால் அல்லது எனக்கு மரணம் சம்பவித்தால் நான் பரலோகத்துக்கு போவனா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் 1% கூட இருக்கக்கூடாது. அதுதான் சரியான ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம். புரியுதுங்களா? இன்றைக்கு கர்த்தர் வருவாரானால் அல்லது எனக்கு மரணம் அப்படின்னு ஒன்று சம்பவிக்குமானால் நான் பரலோகத்துக்கு போவனா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் கூட நமக்கு இருக்கக்கூடாது. அதுதான் சரியான வாழ்க்கை. அப்படி இங்கு இருக்கிறவர்களில் யாருக்காவது அந்த டவுட் கொஞ்சம் அப்படி இருக்குதுன்னா நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு அர்த்தம். இன்னும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் குறுக்கே இருக்கிற காரியங்களை தகர்க்கணும்னு அர்த்தம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்ஸ், அவர் கூட இருக்கிறதை உணரணும். எந்த நிமிஷத்திலும் உணர தெரிய வேண்டும். புரியுதா? நம்ம வந்து அதை உணர்கிறோம் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்னா மனதிலே ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். வாழ்க்கையிலே ஒரு திடமான நம்பிக்கை இருக்கும். ஒரு பயம் குழப்பம் எதுவுமே இருக்காது. எந்த சூழ்நிலையிலும் திட நம்பிக்கை நமக்கு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் எதை குறித்தும் ஒரு கலக்கமோ பயமோ தயக்கமோ எதுவுமே இருக்காது. நம்ம வந்து ரிலாக்ஸ்டா இருப்போம். அதை சொல்ல போனா இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல், மைண்ட் ரெஸ்ட் இருக்கும். இதுதான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். இந்த அடையாளம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அந்த மைண்ட்ல ரெஸ்ட் இருக்கணும், அமைதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், கான்பிடன்ஸ், ஒரு நிச்சயம் இருக்கணும். பயம் குழப்பம் திகில் கலக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம லைஃப்ல கரெக்டா இருக்கிறதுனா இதுதான் நமக்கு இண்டிகேஷன் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இந்த நிலைமையில இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஜெப வாழ்க்கை கர்த்தரை தேடுறதை குறைச்சிட்டாங்கன்னா இப்ப நான் சொன்னது எல்லாமே இல்லாம போயிடும், கிராஜுவலா குறையும். கர்த்தரோடு இன்னும் நெருங்கி வந்தா இதெல்லாம் கரெக்டா வந்துடும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு தான் இந்த உலகத்தில் நம்மை வெற்றி உள்ளவர்களாய் வாழ வைக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுதான் தைரியமாய் நம்மை எந்த சூழ்நிலைகளையும் சந்திக்க வைக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நான் நித்தியம் பரலோக ராஜ்யத்தில் செல்வேன் என்ற நிச்சயத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, கர்த்தரே நமக்கு நிரந்தரமானவர். ஆமென். அதனால அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அதற்கு இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல போற. ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கை கிராஜுவலா நம்ம நெருங்கிக் கொண்டே போக வேண்டும் என்பதற்கு ஒரு 3 விஷயங்களை நாம் தியானிக்க போறோம். எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 28-29. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 28-29.
அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும்
சாயங்காலமும் ஆயிற்று
பொழுதும் போயிற்று என்று
அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இங்கே பார்க்கும் பொழுது எம்மாவு என்கிற ஒரு ஊர் கிராமம், அந்த கிராமத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் 2 பேர் நடந்து போறாங்க. இது எப்பொழுது நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்து விட்டார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் மூன்றாவது நாளிலே அதிகாலையில் எழுந்து விட்டார், மரித்தோரிலிருந்து எழுந்தார். ஆனால் அதை உணராத இந்த சீஷர்கள் ஏதோ ஒரு போக்கிலே அந்த எம்மாவோ என்கிற கிராமத்தை நோக்கி ரெண்டு பேர் நடந்து போறாங்க. சீஷர்கள் இந்த இடத்துல சிதறிட்டாங்க. ஒரு சிலர் எருசலேமிலே அறைக்குள் பூட்டி கொண்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஒருவேளை எருசலேம்ல இருந்தாலே நமக்கு ஆபத்து நினைச்சாங்களோ தெரியல. சிலர் ஒளிஞ்சாங்க, சிலர் அங்க இருந்தாலும் நம்மளை தேடி பிடிச்சு கொண்டுடுவாங்கன்னு பயந்தாங்களோ என்பது தெரியல. ஆகையினாலே இவர்கள் எருசலேமை விட்டே புறப்பட்டு எம்மாவூ என்கிற ஊர், அந்த கிராமம், அந்த இடத்திற்கு நேராக இவர்கள் போனாங்க. என்ன நோக்கத்தோடு போனாங்க நமக்கு தெரியாது. ஒருவேளை தங்களை காப்பாற்றிக் கொள்ள கூட அவங்க போயிருக்கலாம். அப்படி அவங்க நடந்து போகும்போது மனசோர்வோடு நடந்து போகிறார்கள். இதை நீங்க 13 வசனத்தில் 31 வசனம் வரைக்கும் இந்த சாப்டர்ல பார்க்க முடியும். எல்லாத்தையும் இப்ப படிக்க டைம் இல்லை. அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்களை பின்தொடர்ந்து கூடவே நடந்து வரார். ஆனால் இப்பொழுது மகிமின் சரீரத்தில் வேறு ஒரு ரூபத்தோடு கூட நடந்து வரார். அவர் அப்படி கூட நடந்து வருகிறதை இயேசு கிறிஸ்து தான் அவர் என்பது அவங்களுக்கு தெரியல. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து ஒரு அண்ணியனை போல பேசுறார். நீங்கள் என்ன பேசிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது அவங்க கேட்கிறாங்க, இப்பொழுது எருசலேமிலே நடந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் அறியாதிருக்க நீர் அந்நியரோ வெளியூர்காரர் நீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவரை பார்த்து கேட்கிறாங்க, எவைகளை அப்படிங்கிறார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி எதை பத்தி பேசுறீங்க, அவரை பத்தியே பேசுறாங்க. அவரே கேட்கிறார், எதை பத்தி, எவைகளை அப்படின்னார். ஆண்டவர் இப்படிதான் வார்த்தை போட்டு அவங்க உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு வெளியே கொண்டு வந்துருவார். நம்ம சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஆண்டவர் அப்படிதான், அவர் ஒரு வார்த்தையை விட்டு இவங்க மைண்ட்ல என்ன இருக்குதுன்றதை வெளியே எடுத்துட்டு வர்றாரு. எவைகளை அப்படின்ட்டார். உடனே புலம்புறாங்க, நாங்கள் நசரேயனாக இயேசுவை வாக்கிலும் வல்லவராக இருந்தாரு, அவரோடு கூட இருந்தோம், அவரையே நாங்கள் நம்பி இருந்தோம், அவர் எங்களை எல்லாம் ரட்சிப்பார், நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், கடைசியில் எங்களை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அவர் செத்து போயிட்டாருன்றாங்க. இது ஏன் விதத்தில் சொல்றேன், எங்களை அப்படியே விட்டுட்டு அனாதை எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரி புலம்புறாங்க. உடனே அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர்கிட்டயே அவரை பத்தி புலம்புனா அவருக்கு எப்படி இருக்கும், அவர் உயிரோடு இருக்கிற உயிரோடு இருக்கிறவர்கிட்டே அவர் செத்து போயிட்டான்னு அவர்கிட்டயே சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உயிரோடு இருக்க உங்ககிட்டயே நீங்க இன்னைக்கு செத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும். அதுதான் பிராக்டிக்கலி யோசிச்சு பார்த்தா அதுதான், உயிரோடு இருக்கிற அவர்கிட்டயே அவர் செத்து போயிட்டாருங்கிறாங்க. அப்போ அவர் வந்து உடனே பார்த்தார், வச்சு வாங்க வாங்கன்னு வாங்கினார். தீர்க்கதரிசிகள் சொன்னதை விசுவாசிக்க கூடாதபடிக்கு புத்தி இல்லாதவர்களே என்று அவர்களை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்ட பின்பு அந்த கிராமம் வருகிறது. ஒரு டிராக் அப்படியே திருப்பும் போது ஒரு வழி பிரிந்து போகிறது, கிராமத்துக்கு ஒரு வழி பிரிந்து போகிறது. இயேசு கிறிஸ்து கூடவே திட்டிகிட்டே வர்றார். வந்தவர் இவங்களை, அவர் தான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். ஆனா இப்போ இன்னொரு செக் பண்றாரு, இவ்வளவு திட்டு திட்டினாலும் என்ன பண்றாங்க பார்க்கலான்னு நேர போற மாதிரி போறாரு. எப்பவுமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் சில விஷயத்தெல்லாம் நம்மளை வந்து அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணுவார். நம்ம வந்து எப்படி இருக்கிறோன்றத வந்து செக் பண்ணிட்டே இருப்பார். புரியுதா? இயேசு கிறிஸ்து நீங்க சும்மா நினைச்சிடாதீங்க, சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் நம்மளை வந்து விட்டுட்டு நம்மளை அப்படியே, நம்ம வாயில என்ன வருது, நம்முடைய செய்கை எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே மார்க் போட்டுக்கிட்டே போவார். அதை வச்சு அப்படியே நம்மளை வந்து நம்மளை இட போட்டுக்கிட்டே இருப்பார். என்ன செய்யறாங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது என்னன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி விசாரிச்சார். அவங்க வாயில் என்ன வருது, அவங்க இருதயத்தில் என்ன இருக்குது, என்ன வெளியில வருதுன்னு பார்த்தாரு. அது எல்லாமே தப்பு தப்பா வந்துச்சு. அதுக்கு உடனே திட்டு திட்டு திட்டினாரு. அதன் பிறகு இவ்வளவு திட்டிட்ட பிறகு நம்மளை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படிப்பட்ட நபரை வந்து நம்மளை குறிச்சு என்ன ஒரு மதிப்பீடு கொடுக்கறாங்கன்னு பார்க்கலான்னு அப்படியே நடந்து போற மாதிரி போறாரு. ஆக்சுவலா அவர் இவங்க கிட்டதான் வந்தார், தேடிதான் வந்தவர். ஆனா அந்த காரியத்தை தன் மனதில் இருக்கிறதை அவர் காட்டிக்கொள்ளாமல் அப்படியே போற மாதிரி போனார். அப்பதான் இந்த சீஷர்கள் அவர் யார் என்று தெரியாமலே ஒரு அழைப்பை கொடுத்தார்கள். அவர் அப்புறம் போகிறவர் போல தன்னை காண்பித்து அவர் நேர்வழியே போனாலும் அவங்க அவரை பார்த்து கூப்பிட்டாங்க. சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, நீர் எங்களுடனே கூட தங்கியிடும் என்று சும்மா கூப்பிடல, வருந்தி கூப்பிட்டார்கள். ரொம்ப நல்ல விஷயம். சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, நீர் எங்களோடு கூட தங்கியிடும் என்று அவரை வருந்தி கூப்பிட்டார்கள். அதை கேட்டு இதுதான் அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இவ்வளவு திட்டுனாலும் என்ன வருந்தி கூப்பிட்டாங்க, கூட தங்கி இருக்கிறதற்கு என்ன கூப்பிட்டாங்க. அந்த அழைப்பை மட்டும் அவங்க கொடுக்கலன்னா ஆண்டவர் நேர போயிருந்திருப்பார். அந்த அழைப்பு தான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை. சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, நீர் எங்களுடனே தங்கியிரும். ஆண்டவர் நமக்கு நம்மை நேசிக்கிறார், நம்மளை கரெக்ட் பண்ண நினைக்கிறார், நம்மளை திட்டுறாரு, கடிந்து கொள்ளுகிறார், நம்முடைய குறைகள் தப்பிதங்களை கடிந்து கொள்ளுகிறார். இதெல்லாம் அவர் வச்சிருக்கிற அன்பினால செய்கிறார், விரோதமா இல்லை. அன்பு அன்பினாலதான் அவர் திட்டுறாரு, அன்பினாலதான் அவர் கடிந்து கொள்றார். அவங்களை திட்டி அவர்களை கடிந்து கொண்டு இதெல்லாம் செய்துட்டு அதன் பிறகும் அவர்களை அவர் பலவந்தம் பண்றதுக்கு அவர் விரும்புறார். அதெல்லாம் செய்துட்டு அவங்க தன்னை கூப்பிட வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர் மனசு அதற்கு எதிர்பார்த்து இருக்குது. ஆனால் நேர போறவர் போல காண்பிக்கிறார். அவர்கள் அவரை கூப்பிட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். உடனே அவங்களோடு போனார், போய் அவங்க இருந்த வீட்டுக்கு போனார், அப்பத்தை எடுத்து கொடுத்தாங்க, அதை பிட்டார், அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, உடனே அவர்களை விட்டு மறைந்து போனார். அந்த இடத்தில் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை வெளியரங்கமாய் அவர்களுக்கு காண்பித்தார். இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. அவர் என்னைக்குமே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கார். இந்த சீஷர்களுக்கு அவர் ஒரு ரூபத்தோடு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அவர் தங்களை இயேசு கிறிஸ்து தங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாருன்னு தெரியல. யாரோ ஒரு மனுஷன் தம் பின்னாலே வந்துட்டே இருக்கிறார் என்பது இந்த சீஷர்களுக்கு தெரியல. அவரோடு 3.5 வருஷம் இவர்கள் கூடவே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவரோடு 3.5 வருஷம் கூடவே தங்கி இருந்தாலும், அவர் தங்களை பின்தொடர்ந்து தங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறதை அவர்களால் உணர முடியவில்லை. இன்றைக்கு சொல்லுகிறேன், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தரை அறிந்திருக்கலாம், ஆனால் ஒன்றை ஒரு தேவப்பிள்ளை ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் புரிஞ்சு கொள்ளணும். அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது போல, நீங்கள் அறியாத விதத்தில் உங்களை இயேசு கிறிஸ்து 24 hours உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆமென், நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர்களுக்கு கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. அதே போல சொல்லுகிறேன், உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்ட விதத்தில் உங்க வாழ்க்கையில 24 மணி நேரமும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு. உங்க பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன மனநிலையில் இருக்கிறீங்க, எங்க போனாலும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை ஒரு தேவப்பிள்ளை மறந்துடக்கூடாது. 24 hours நான் ஆண்டவரால் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் என்னை ஃபாலோ பண்றது எனக்கு தெரியாது. நான் ஃபாலோ பண்ற நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டார், எடுத்து சொல்ல மாட்டார். எப்படி அவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்ட விதத்தில் ரூபத்தை பார்த்தாலும் அவர்தான் என்பதை அறியக்கூடாத லெவல்ல ஃபாலோ பண்ணாரோ, அதே போல நமக்கு ரூபத்தை கூட இல்ல, ரூபத்தை காட்டாமல் 24 hours நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. இந்த ஃபீல் நமக்கு இருந்துச்சுன்னா தப்பான ஒரு காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம், தப்பான ஒண்ணு பேச மாட்டோம், தப்பான இடத்துக்கு போக மாட்டோம், தப்பான காரியத்திற்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள மாட்டோம். 24 hours என் ஆண்டவர் என்ன ஃபாலோ பண்றார், ஃபாலோ பண்றார், கூட இருக்கிறார், கூடவே நடக்கிறார், நடந்து என்னுடைய நினைவுகளை, என் வார்த்தைகளை வச்சு என் நினைவுகளை அவர் அறிந்து கொள்ளுகிறார். என இறுதித்து நிறைவினால் வாய் பேசும். நான் என்ன பேசுறேன், நெகட்டிவா பேசுறேன்னா அங்க பார்க்கும் போது இவங்க நெகட்டிவா பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து நம்பி இருந்தோம், அவரோ போயிட்டார். அப்ப அந்த வார்த்தைகளை அவங்க வாயிலிருந்து பிடுங்கி அவங்களுடைய உள்ளத்தில் காணப்படுகிறதான கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பாத அந்த உணர்வுகளை அவர் வெளியே கொண்டு வந்துட்டார். அதை செக் பண்ணார், என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 3.5 வருஷத்தில் எத்தனை முறை நான் மரித்து உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னேன், ஆனால் இந்த நேரத்திலே மரித்து 3வது நாளே அவர்கள் அதை நம்பாமல் இப்படி அவிசுவாச இருதயத்தோடு இருக்கிறாங்களே. நல்லா கவனிக்கணும், நம்முடைய லைஃப்ல அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு ஒவ்வொரு நிமிஷம். இந்த காரியத்தில் நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். இந்த மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதிச்சுக்கோங்க, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ அந்த நிமிஷத்திலிருந்து அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. நான் எங்க போறேன் அங்கெல்லாம் என் கூட வராரு. நான் என்ன பேசுறேன் அதை கூட இருந்து கேட்கிறாரு. அடிக்கடி என் வாயை பிடுங்கி நான் என்ன பேசுறேன் அதையும் செக் பண்றாரு. என் நினைவுகளை பார்க்கிறார், என் வார்த்தைகளை பார்க்கிறார், என் செய்கைகளை பார்க்கிறார். 24 hours அவர் என்ன மானிட்டர் பண்ணிட்டே இருக்கார். இதை மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இது இருந்தால் நீங்க ஆண்டவருக்குள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமென். இந்த உணர்வு இருந்தால் நீங்கள் உங்க வாழ்க்கையில துணிகரமான தவறுகள், பாவங்கள், மறைவான குற்றங்கள் வராது. ஆண்டவர் உங்களை தடுப்பார். இந்த உணர்வு இருக்கணும். 24 hours நான் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கிறேன். அப்ப இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசு கிறிஸ்துவால் பின்தொடரப்பட்டு அவரிடத்திலிருந்து சில கடினமான வார்த்தைகளை வாங்கினாலும் கூட இவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம், அவரை வருந்தி அழைச்சாங்க. நல்ல கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்பது ஆசீர்வாதத்திற்காக அல்ல, அவருடைய நடத்துதலுக்காக நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? அவர் உங்களை திட்டுவார். அவர் உங்களை திட்டுறது எவ்வளவு திட்டாரோ அவ்வளவு அவ்வளவு நல்லது. கடினமான செய்திகள் உங்களுக்கு வரும் சபையில, அந்த அளவுக்கு அது உங்களுக்கு நல்லது. புரியுதுங்களா? கடினமான செய்திகள் வரும், அதுதான் உங்களுக்கு நல்லது. இயேசு கிறிஸ்து வந்து உங்களை பார்த்து அப்படியே பாராட்டி அப்படியே மெச்சிட்டு அப்படியே சந்தோஷமா உங்களை என்கரேஜ் பண்ணல. எப்ப என்கரேஜ் பண்ணணுமோ அப்ப என்கரேஜ் பண்ணுவார். எப்ப திட்டணுமோ அப்ப ஆண்டவர் திட்டுவார். அவருக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும். எப்பவுமே திட்டிட்டும் இருக்க மாட்டாரு, எப்பவும் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்க மாட்டாரு. பேலன்ஸ் பண்ணி தான் செய்வார். திட்டுற நேரத்தில் திட்டினாரு, அந்த வீட்டுக்குள்ள போனவருக்கு அங்க கடைசி என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு. இதான் ஆண்டவர். ஆண்டவர் என்னைக்கு பேலன்ஸ்டா இருப்பார். வெறுமனே நம்மை கடிந்து கொண்டே இருக்கிறவர் மட்டுமல்ல, ஒரு பக்கத்தில் அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார், அடுத்த பக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகையினாலே வேதத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது சந்தோஷப்படுங்க. என் ஆண்டவர் என்ன ஃபாலோ பண்றார், என் ஆண்டவர் என்ன ஃபாலோ பண்றார். ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளிலும் சந்தோஷப்படுங்க. ஆண்டவர்களை திட்டினா சந்தோஷப்படுங்க. சபையில் நீங்கள் ஒரு கடினமான ஒரு சத்தியம், உங்கள் வாழ்க்கை கரெக்ட் பண்ற ஒரு செய்தி வந்தா சந்தோஷப்படுங்க. ஒவ்வொன்றிலையும் நம்ம அவரை ஃபீல் பண்ணணும். என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட ஒரு நேரம் இருக்கும். எப்படின்னா திடீர்னு காலையில சீக்கிரம் எழுப்புவார், லேட்டா படுத்திருப்பேன், ஆனா திடீர்னு ரொம்ப சீக்கிரம் எழுப்புவார். எழுந்திருக்கும் போது உண்மையை சொல்றேன், ஒரு பெரிய இனம் புரியாத சந்தோஷம் எனக்கு வரும். என்ன ஃபீல் தெரியுமா? என்னையும் என் ஆண்டவர் எவ்வளவு நேசிச்சு அவரோடு பேசுறதுக்கு என்னை எழுப்பி என்னை அவர்கிட்ட கொண்டு வராரு. அப்போ அவர் என்ன தனி நபராக என்னை எவ்வளவு தூரம் என் மேல ஃபோக்கஸ்டா இருக்காரு, அதை நினைக்கும் போதே ஒரு ஜப அபிஷேகம் தானா வரும். அந்த அந்த அன்பை உணரும் போதே. எத்தனையோ கோடிக்கணக்கான உலக விசுவாசி உலகத்தில் இருக்கிறாங்க. நான் ஒன்னும் ஸ்பெஷல்னு சொல்ல வரல. அந்த கோடிக்கணக்கான விசுவாசிகள் இருக்கும்போது என்னையும் கூட அவர் தனியா, ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்னை எழுப்பி, தனி மனுஷன் என்னை வந்து அவரோட பேசுறதுக்கு கூப்பிட்டு, நான் பேசுறது கேட்கறதுக்காக என்னை எழுப்பி இருக்கிறாரே, இதை விட என்ன ஒரு மேன்மை எனக்கு வேணும். ரொம்ப அதுதான் அந்த எழுந்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபீல் எனக்கு அதான் வரும். கர்த்தர் எழுப்பும் போதெல்லாம் ஆண்டவர் என்னையும் எவ்வளவு தூரம் பர்சனலா என்னை அறிந்து வைத்திருக்கிறார், பர்சனலா என் சத்தத்தை கேட்க ஆசைப்படுறாரு, பர்சனலா நாம் பேசணும்னு அவர் விரும்புறாரு. உண்மையா சொல்றேன், ஒவ்வொரு தனி நபர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு தனி நபர்களுடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரோடு நெருங்கி வரணும்னு அவர் விரும்புறார். அப்படியே ஒரு மாசம் வந்துட்டு போறதில்லை, தனித்தனியாய் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தொடர்புள்ளவர்களாய் இருக்க விரும்புறார். நீங்க வாஞ்சிங்க, நீங்க அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமா சொல்றேன், உங்களையும் தனித்தனியை உங்களை கத்தர் ஹேண்டில் பண்றதை நீங்க பாப்பீங்க. நம்ம காமன் அப்படி வந்துட்டு காமனை போறோம்னா காமனை விட்டுருவாரு. ஆனா நீங்க தனியா ஆண்டவரோடு இருக்க நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுப்பாரு அவரு, உங்களை ஸ்பெஷல் அட்டென்ஷன் உங்க மேல அவருக்கு இருக்கும். உங்களை தனிப்பட்ட விதத்துல கூப்பிடுவார், தனிப்பட்ட விதத்துல பேசுவார், தனிப்பட்ட விதத்தில் உங்களை எழுப்புவார், தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு பேசுவார், நடத்துவார். அதுதான் நல்லது, அதுதான் முக்கியம். தனித்தனியாய் நடத்தப்பட வேண்டும். மொத்தமா அப்படி வந்து கும்பல் அப்படி வந்துட்டு அப்படி போறது இல்லை, தனித்தனியாய் ஆண்டவரால் நடத்தப்படணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்களுடைய கர்த்தர் இந்த ரெண்டு பேர் தானே யோசிக்கலாம், அவங்க பின்னாலேயே வந்து அவங்களை கடிந்து கொண்டு அவருடைய தவறுகளை உணர்த்தி கடைசியிலே அவர்களை தெளிவுபடுத்தினார். இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம், அவர்கள் அவரை அழைத்தார்கள், அவரை வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, நீர் எங்களோடு கூட தங்கியிரும். டெய்லி உங்கள் லைஃப்ல நீங்க அவரை அழைக்கணும், ஆண்டவரே என் கூட இருங்க, என் கூட இருக்கிறதற்காக சோத்திரம். அவர் கூட தான் இருக்கிறாரு, அடைச்சதுனால தான் வராது கிடையாது, ரட்சிக்கப்பட்டவனு கூட இருக்கிறார். உடனே உங்களோட எங்க போயிட்டார் அப்ப நீ கூப்பிடுறதுன்னு கிடையாது. ஆனால் உங்கள் உணர்வு ஆண்டவரே நீர் என்னோடு இரும் அப்படி நீங்க கேட்கறீங்க பாத்தீங்களா, அங்கதான் அவர் கூட இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வைப்பார். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அவர் நம்மளை விட்டு எங்க போயிட்டாரு அப்புறம் நம்ம கூப்பிட்டா வராரு நினைக்காதீங்க. அழைப்பின்னொன்னு அழைக்கப்படுறதுக்கு முன்னாலேயே கூட இருக்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க அழைக்காட்டியும் கூட இருக்கிறாரு, அடைச்ச பிறகுதான் உங்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா முதல்ல சொன்னதும் இப்ப சொன்னதும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 24 hours உங்களை கூடவே இருக்கிறான்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு நீங்க அவரை கூப்பிடுங்கன்னு சொன்ன கூட கூடவே இருக்கிறார், எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு குழம்பாதீங்க. 24 hours உங்களோட கூட இருக்கிறார், உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார், உங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறார், உங்களை எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கிறாரு, ஆனா உங்களுக்கு தெரியாமலே. ஆனா நீங்க எப்பொழுது அவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புறீங்களோ அப்பொழுதுதான் அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கூட இருந்தாலும் வெளிப்படுத்த மாட்டார், ஆனால் கூப்பிடும் பொழுது வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். கூப்பிட்ட பிறகு அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்த பிறகுதான் தன்னை அவர் வெளிப்படுத்தினாரே தவிர, வழியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தான் யார் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. திட்டினாரே தவிர நான் தான் இயேசு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. புத்தி இல்லாதவர்களை தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டவைகளை விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாதவர்களை சொல்லிட்டு நான் தான் இயேசு, என்ன பத்தி தெரியலையா, என்ன தெரியலையா, எங்கிட்டயே நான் செத்துறேன்னு சொல்றீங்களான்னு கேட்கல, சொல்லவே இல்லை. அதெல்லாம் மறைச்சிட்டே வந்தார். எப்ப சொல்லணுமோ அப்பதான் வெளிப்படுத்தினார். அவங்க கூப்பிட்ட பிறகுதான் எல்லாம் நடந்துச்சு. அதனால இன்னையிலிருந்து சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்றது ஒரு காரியம், அது உங்களை மானிட்டர் பண்றதுக்கு. ஆனால் நீங்கள் கூப்பிடும் பொழுது, உங்கள் ஜெபத்தில் அவரை கூப்பிடும் பொழுது, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஃபர்ஸ்ட் நம்ம வார்த்தையிலே அவரை கூப்பிட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் அவரை நாம் அழைக்க வேண்டிய அடுத்த விதம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:5-6-7.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான்.
போதும், இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சகேயுவின் வீட்டுக்கு வருவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சகேயு ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான மனுஷன், அந்த ஊரிலேயே பாவின்னு பேர் வாங்கினவன். ஆனால் அவனுடைய வெளியரங்கமான வாழ்க்கை எல்லாமே மோசமா இருக்குது, ஆனால் இருதயமோ நல்ல இருதயம். இது ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமானது. சிலருக்கு வெளிப்படையா நல்லா இருப்பாங்க, இருதயம் மோசமா இருக்கும். சிலருக்கு வெளிப்பிரகாரமாய் பாத்தீங்கன்னா மோசமா இருப்பாங்க, ஆனா இருதயம் நல்லா இருக்கும். இது ஒரு அருமையான கேரக்டர். வெளிப்பிரகாரமாய் நல்லா இருந்த இருதயம் மோசமா இருந்தா அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளியில ரொம்ப சன்மார்க்கமா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, நேர்த்தியா இருப்பாங்க, ஆனா இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றதா இல்லைன்னா அவங்க டோட்டலா வேஸ்ட், அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சிலர் வெளியில பாத்தீங்கன்னா மோசமானவனா இருப்பான், சரியா இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து 4 பேர் திட்டுற மாதிரி தான் இருப்பாங்க, மோசமா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க இருதயம் ஆண்டவருக்கு முன்னா நல்லா இருக்கும். அவங்களதான் ஆண்டவர் பிடிப்பார், அவங்களதான் செலக்ட் பண்ணுவார், அவங்களதான் கர்த்தர் நேசிப்பார். இப்ப பாருங்க, இந்த சகேயு அந்த ஊர் ஜனங்களே அவனை பாவின்னு சொல்றாங்க. 7 வசனத்தை படிப்போம்.
அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள்.
அந்த ஊர் ஜனங்களே முறுமுறுகிறாங்க, அந்த அளவுக்கு சகேயு கெட்ட பேர் வாங்கின மனுஷன். ஆனால் இவன் வீட்டுக்கு இவர் வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு, இவன் அழைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் காரியம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு சீஷர்கள் அழைச்சாங்க, கூப்பிட்டதுனால போனார். ஆனால் சகேயு வந்து கூப்பிடல, அவரை கூப்பிடுறதுக்காக வரல, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறதற்காகத்தான் வந்தான். அதற்காகத்தான் அவன் மரத்தில் ஏறினான். ஆனால் அவன் சற்றும் எதிர்பாராமல் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தின் அடியில் வந்து நின்று, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இது ரொம்ப அருமையான விஷயம். அவர் வந்து தங்குறேன், அவராகவே வாலண்டியர் அவர். இயேசு கிறிஸ்துவை இவன் வீட்டுக்கு போறதற்கு உந்தி தள்ளிய காரியம் என்ன? அவராகவே முன்வந்து அவன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வாலண்டியர் அவரை கமிட் பண்ணாரே, இதுக்கு காரணம் என்னன்னா ஜஸ்ட் ஒன்னு இல்லை, அவன் இருதயம்தான். அவர் அழைச்ச பிறகு தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் அப்புறம் அவன் வெளிப்படுத்துறான். என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், மீதியை நான் யாரிடத்துல எல்லாம் அநியாயம் பண்ணினேனோ அதை நாலத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி பின்பு அவன் கமிட் பண்றான். ஆனா அவன் கமிட் பண்றதுக்கு முன்னாலேயே அவன் இருதயம் எப்படி இருந்தது என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அதுக்கு முன்னாலேயே பார்த்தார், இவன் இருதயம் நல்லா இருக்குது, வெளியில இவன் மோசமானவன், ஏமாத்துக்காரன், லஞ்சம் வாங்குறவன், எல்லார்டையும் கெட்ட பெறுவாங்க. ஆனால் இவன் இருதயம் நல்ல ஒரு இருதயம், சரியான ஒன்று. இதுவரைக்கும் அவனுக்கு தெரியல, சரியான பாதை தெரியல, ரட்சகர் என்பதை தெரியல, தெய்வம் என்பதை குறித்து அவனுக்கு தெரியல. என்ன கூட ஒரு வேடிக்கை பார்க்க வந்தானே தவிர நான் தெய்வம்ன்றது அவனுக்கு தெரியல, அறியாமல் என்ன பார்க்க வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் யார் என்பது தெரியாமல் இவன் என்னை பார்க்க வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்த வேண்டும், அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்தார், சீக்கிரம் இறங்கி வா, இந்த நல்ல இருதயம், இவனுக்கு மாத்திரம் நான் என்னை வெளிப்படுத்தினால் இவன் சரியா என்னை ஃபாலோ பண்ணுவான், இவனுக்கு மாத்திரம் நான் என்னை வெளிப்படுத்தினால் இவன் என்னை உத்தமமாய் பின்பற்றுவான். இது வரைக்கும் அவன் லைஃப் மோசம்தான், ஆனால் என்னை தெரிந்து கொண்டால் இவன் லைஃப் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாய் மாறும். அதை தான் ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் அதை பார்த்து இந்த இடத்தில் வந்த உடனே, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். அப்படி பார்க்கும் பொழுது சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், அப்படி அழைப்பு வந்ததற்கு என்ன காரணம்? அவனுடைய நல்ல இருதயம். அந்த நல்ல இருதயம் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு அவரை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கான ஒரு நல்ல ஒப்பு கொடுக்கக்கூடிய இருதயம் இருக்குமானால் நிச்சயம் சொல்றேன், நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் அருமையானவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் அருமையானவர்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார், கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன், ஆண்டவரை உங்க இருதயத்திலே அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது எதையும் இழக்க, எதையும் கொடுக்க, முற்றிலும் உங்களை ஒப்பு கொடுக்க உங்கள் மனது சரியா இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட தங்கியிருப்பதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆமென். அவர் வந்து நம்மளோடு தங்கி இருக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அவர் வந்து நம்மோடு தங்கி இருக்கிறதுக்கு விரும்புகிறார். நம்ம இருதயத்தை பார்த்து இன்னைக்கு சொல்றேன், உங்க இருதயம் எப்படி இருக்கணும்னா, என் ஆண்டவர் என்னிடத்தில் எதை கரெக்ட் பண்ண சொன்னாலும் நான் கரெக்ட் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க கூப்பிடாமலே உங்களோடு அவர் வந்து தங்கியிருப்பார். முதல்ல வந்து வார்த்தையினால கூப்பிடுறது, இங்க பார்க்கும்போது வாழ்க்கையினால் அவரை கூப்பிடுறது. வார்த்தையினால கூப்பிடுறது நல்லதுதான், வாழ்க்கையில கூப்பிடுறது அதை விட மேலானது. வார்த்தையினால கூப்பிடும் பொழுது வருந்தி கூப்பிட்டு அவர் கூட வந்தார், அப்புறம் வெளிப்படுத்தினார். ஆனா வாழ்க்கை உங்கள் இருதயம் செம்மையா இருந்தா நிச்சயம் சொல்றேன், அவர் உங்களோடு வந்து தங்கிறதுக்கு ஆசைப்படுவார். எம்மா ஒரு சீஷன் இடத்துல கூட வந்தாரு, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு, அப்பத்தை எடுத்தாரு, பிட்டாரு, தன்னை காண்பித்தார், தன்னை வெளிப்படுத்தினார், மறைஞ்சிட்டார். ஆனால் சகை விஷயத்துல பாத்தீங்கன்னா வந்து தங்குறேன்ட்டாரு. நான் நினைக்கிறேன் வந்து அவன் வீட்டுல ஒரு நைட் கூட ஸ்டே பண்ணியிருந்திருப்பார். ஒரு டே ஃபுல்லா கூட காலையில மதியான சாயங்காலம் கூட தங்கி இருந்து ஒரு நாள் கூட அவனுடைய வீட்டுல ஸ்டே பண்ணி கண்டிப்பா அவர் செய்திருப்பார். அவன் தன்னுடைய நண்பர்களை கூட கூட்டிட்டு வந்திருப்பான், அவங்களுக்கும் காஸ்பல் சொல்லி இருப்பாரு. அந்த வீட்டுல நிச்சயமா தங்கி தங்குறேன்னு சொன்னா டெஃபினட்டா தங்கி இருப்பார். சும்மா வந்துட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு காலை வச்சுட்டு போறேன் அப்படி எல்லாம் கிடையாது, தங்கி இருப்பார். டெஃபினட்டா ஒரு நைட்டா தங்கி இருந்து அவங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு எல்லாத்தையும் அவருக்கு முன்னால இங்க சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த வீட்டை விட்டு போயிருப்பார். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னாரு, அது வந்து முன்னால முன்னறிவிக்கிறது. ஆனா அவர் வீட்டுல போய் அந்த வீட்டுல தங்கும் போது அந்த குடும்பத்துல அந்த ரட்சிப்பு வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொன்னவங்க ரட்சிப்பு வந்திருக்குமா? அப்படி வந்திருக்காரு. சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அன்னைக்கு போனாரு, போய் அங்க போய் காஸ்பல் பேசி இருப்பாரு, அப்பதான் அந்த வீட்டுக்கு அந்த ரட்சிப்பு அவர் சொன்னது அங்க நிறைவேறி இருக்கும். அப்ப நிச்சயம் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா இந்த இடத்துல ஒருவேளை உங்க குடும்பத்தார் இன்னும் சிலர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், கர்த்தரை அறியாம இருக்கலாம், கர்த்தருக்குள் சரியா வராம இருக்கலாம். நீங்க டோட்டலா சரண்டர் பண்ற ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா உங்க ஹோல் ஃபேமிலிக்கு கர்த்தர் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவார். ஆமென். வந்து தங்கி செய்வார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். வாழ்க்கையில் அழைக்க வேண்டும். சகைய வீட்டுக்கு இயேசு வந்தார். மூணாவது ஒன்றை நான் சொல்ல நினைக்கிறேன், வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 36 39 வரைக்கும் உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம்.
இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு,
அவள் கண்டு,
இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான்.
இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான்.
அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வேளையாய் இருந்தது.
போதும். இயேசு கிறிஸ்து இன்னும் முழுமையாய் ஊழியத்தை ஆரம்பிக்கல. அவருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவன் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனும் தனக்கென்று சில சீஷர்களை ஏற்படுத்தி அவர்களை ஊழியத்திற்கு பயிற்றுவித்துக் கொண்டிருந்தான். அவர்களில் ஒருவன் சீமோன் பேதுருனுடைய சகோதரனாகிய அந்திரேயா. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுட்டாரு. ஒரு நாள் இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்கள், அதில் அந்திரேயாவும் அடக்கம், அவங்களோடு நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்தபடியே நடந்து போறார். நடந்து போகும்பொழுது இதோ தேவாட்டுக்குட்டி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணான். இது ரொம்ப முக்கியம். ஒருவரையும் இவன் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் இயேசுவுக்கு நேராக வழி நடத்தினான். ரொம்ப முக்கியம் இது. இயேசுவுக்கு நேராக வழி நடத்தின ரொம்ப முக்கியம் இது. இந்த நாட்களில் என்னைக்குமே எந்த ஒரு நபரையும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக தான் நம்ம வழி நடத்தணும். நம்முடைய ஃபாலோயர்ஸ் யாரையும் வைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய ஃபாலோயர்ஸ் தான் வைக்கணும் எல்லாரும். அப்போ இவன் என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவை கையை காமிச்சான். அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. சொன்ன உடனே இந்த ரெண்டு சீஷர்கள் அந்திரேயாவும் வேறொரு சீஷனும் அவருக்கு பின்னாலேயே போனாங்க. பின்னாலேயே போகும்பொழுது இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், யாரோ ரெண்டு பேரும் பின்னால வந்துட்டே இருக்கிறாங்க, வரானுங்களே, என்ன தேடுறீங்க அப்படின்னார். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இது அப்படியே ரிவர்ஸ். முதல் பாயிண்ட்ல அங்க ரெண்டு பேர் போறாங்க, இயேசு கிறிஸ்து பின்னால போனாரு. இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முன்னால போறாரு, ரெண்டு பேர் அவரை ஃபாலோ பண்ணி பின்னால போறாங்க. அப்படியே இது ரிவர்ஸ். இது ரொம்ப நல்ல விஷயம். இல்ல இயேசு கிறிஸ்து போறாரு, இவங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. இவர் எங்க எங்க தான் இருக்கிறார் பார்க்கலாம், எங்க போறாரு எங்க இருக்கிறார் அதை பார்க்கறதுக்காக போயிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு தெரியுது ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன தேடுகிறீர்கள்? அவர் கேட்கறதுல வித்தியாசம், என்ன தேடுகிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள், யாரை தேடுறீங்கன்னு கேட்டால் அது ரொம்ப பிரச்சனை இல்ல. யூதாஸ் கூட்டிட்டு வரும்போது யாரை தேடுகிறீர்கள்? ஆனா இங்க வந்து என்ன தேடு, என்ன தேடுகிறீர்கள், என்னத்தை தேடி வந்துட்டு இருக்கிறீங்க? உடனே ஆண்டவர் போதகரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? உடனே அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுக்கல, வந்து பாருங்கள், அவ்வளவுதான். வந்து பாருங்கள், அது நல்லது, வந்து பாரு கிடையாது. ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார், வந்து பாருங்கள். எங்கே தங்கி இருக்கிறீர்? வந்து பாருங்கள், இன்விடேஷன் அது. நான் வந்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு இல்லை, என் கூடவே வந்து பார்க்க, வந்து பாருங்க. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, வந்து பாருங்கன்னா இவங்க எவ்வளவு தூரம் சின்சியரா ஃபாலோ பண்ணி எவ்வளவு தூரம் வராங்கன்றதுதான் அங்க ஒரு டெஸ்ட். அட்ரஸ் கொடுத்துட்டா சரி, அவ சரி அட்ரஸ் வாங்கிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு ஆயிடும். ஆண்டவர் என்னைக்குமே ரொம்ப டெக்னிக்கா பண்ணுவார். எப்பவுமே அட்ரஸ் கொடுத்துட்டா நினைப்பாங்க, சரி அட்ரஸ் தான் கிடைச்சிருச்சு நாளைக்கு போய் பாத்துக்கலாம். வந்து பாருனா பின்னால போய் தான் ஆகணும். நல்லா பாருங்க, கர்த்தரை பின்பற்றுவது நாளைக்கு பின்பற்றலாம்ன்ற ஒரு ஆப்ஷனே வரக்கூடாது. அட்ரஸ் கொடுத்து அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துடும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் என்னைக்குமே அட்ரஸ் கொடுக்கறது கிடையாது. புரியுதா? ஆண்டவர் என்னைக்குமே இப்படி சில விஷயத்தெல்லாம் ஓபன் பண்ணிட்டார்னா பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் எல்லாம் அப்படியே சர்ப்ரைஸாவே வச்சிருக்கிறார், எல்லாம் ஒரு மிஸ்ட்ரி மறைமாகவே வச்சிருக்கிறார், ரகசியமாகவே வச்சிருக்கிறார். அதனால இதுவும் ரகசியம், அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார். வந்து பாருங்கள், ஃபாலோ பண்றாங்க, போறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அவரு போறாரு, பின்னாலேயே போறாங்க. போற வழியில எல்லாம் பேச்சே கிடையாது. கடைசியிலே அங்கே தங்கி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. தங்கி இருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்துச்சு. இவங்க போய் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு ஃபாலோ பண்ணிட்டு போய் அவர் இருக்கிற இடத்தில் தங்கினார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து அவங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்க போனார், கூட கொஞ்ச நேரம் இருந்தார். இரண்டாவது சகைய விஷயத்திலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து அவன் வீட்டுக்கு இவர் போய் தங்கினார். இது இன்னும் நல்ல விஷயம். இந்த மூணாவது காரியம் அதை விட இன்னும் நல்ல விஷயம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றி போய் அவர் இருக்கிற இடத்துல தங்கினாங்க. நான் ஒன்னு சொல்றேன், யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து தன் வாழ்க்கையை பின்பற்றி கொண்டு அவர் பின்னாலேயே போறானோ அவன் தான் அவர் இருக்கிற இடத்துல போய் தங்க போறான். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அவர் அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டார்னா முடிஞ்சு போச்சு, அப்படிலாம் கொடுக்க மாட்டார். என் பின்னால வா, வந்து பார், அவ்வளவுதான். வந்து பாருன்னு அவர் பின்னால போயிட்டே இருக்கணும். அவர் எவ்வளவு தூரம் போவார்னு சொல்ல முடியாது. என் வீடு 2 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டர் எல்லாம் சொல்லவே மாட்டார். போயிட்டே இருப்பார், போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு 20 வருஷம் கர்த்தரை பின்பற்றுகிற வாழ்க்கை கொடுத்தானா 20 வருஷம் போகணும். 40 வருஷம் கர்த்தரை பின்பற்றுகிற வாழ்க்கை கொடுத்தானா 40 வருஷம் பின்பற்றி போகணும். ஆக மொத்தத்தில் அவர் எந்த வீட்டுக்குள்ள போறாரோ அது வரைக்கும் நீங்க பின்னால போயிட்டே இருக்கணும். ஆமீன். பாதியில நின்ட்டீங்கன்னா அவர் நிக்க மாட்டார், போயிட்டே இருப்பார். பாதியில நின்ட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க, என்ன அட்ரஸ் இல்ல உங்ககிட்ட, போக முடியாது. அதான் அவர் வைக்கிற செக்கு. அட்ரஸ் கொடுத்து அவர் முன்னால் விட்டு விட்டு அப்புறம் போய்க்கலாம், பின்னாடி கூட நிதானமா போய்க்கலாம். பாதியில நின்று அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் முன்னால போக விட்டுட்டு சரி அவர் ஸ்பீடுக்கு நம்மளால நடக்க முடியாது, அவர் போட்டும் அப்புறம் கொஞ்சம் பின்னா நிதானமா போய்க்கலாம், அந்த பேச்சே கிடையாது. அவர் போற இடத்துல போயிட்டே இருக்கணும், அவர் ஸ்பீடுக்கு போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணீங்கன்னா அவர் போய் சேர்ந்துடுவார், உங்களுக்கு அவரை மிஸ் பண்ணிடுவீங்க. உங்க ஸ்பீட் எப்படி, உங்க ஸ்பீட் எப்படி, என்ன ஸ்பீட்ல போகுது? இயேசு கிறிஸ்துவோட ஸ்பீடுக்கு நடக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவோட ஸ்பீடுக்கு நடந்தாதான் அவர் இருக்கிற இடத்துல தங்க முடியும். அதாவது பரலோகத்துல. நான் சொல்றது, நான் என்னமோ எங்க வீடு சொல்லிட்டு நினைச்சுக்க போறீங்க யாராவது? புரியுதா? இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் அவர் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற ஸ்பீடுக்கு ஃபாலோ பண்ணணும். அவர் என்ன ஸ்பீட்ல போற அந்த ஸ்பீட்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ற நபர்கள் மட்டும்தான் அவர் இருக்கிற இடத்துல போய் தங்க முடியும். சரியா? இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீடு ரொம்ப குறைவா இருக்குதுன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. புரியுதா? ஆண்டவரை பின்பற்றுகிற வேகத்தை அதிகரியுங்கள். அதுதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, கர்த்தரை தேடுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. உங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும், ஆண்டவருடைய ஸ்பீடுக்கு மேட்ச் ஆகணும். அந்த ஸ்பீட்ல போனாதான் அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. இல்லைன்னா அவர் இருக்கிற இடத்துல தங்க முடியாது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் அவருடைய ராஜ்யத்தில் வந்து தங்கணும்னு ஆசைப்படுறார். ஆனால் அதற்காக அவர் அட்ரஸ் கொடுத்துட்டு சும்மா விட்டுற மாட்டார். நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுன்னு. இதுதான் ஆண்டவர் சொல்றது. உண்மையா சொல்றேன், இங்க இருக்கிற ஒருத்தரையும் அவர் மிஸ் பண்றதுக்கு அவர் விரும்பல. தெரியுமா? இங்க இருக்கிற ஒருத்தரை கூட அவர் மிஸ் பண்றதுக்கு அவர் விரும்பல. ஒருத்தர் மிஸ் ஆகிறாங்கன்னா அது அவங்களுடைய தப்பிதமே தவிர ஆண்டவருடைய காரியம் கிடையாது. இங்க இருக்கிற ஒருத்தரை கூட அவர் மிஸ் பண்ண விரும்பல. ஆனா தப்பி தவறி யாராவது ஒருத்தர் மிஸ் ஆகிறாங்கன்னா அது அவங்களுடைய தப்பு தானே தவிர ஆண்டவருடைய காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:3 வாசிக்கலாம்.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள்,
தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள்,
என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள்,
என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள்.
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்.
அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்.
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து
உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும் விதமாக கொடுத்த ஃபேர்வெல் மெசேஜில் ஃபர்ஸ்ட் மேட்டர் இதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதான் சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எந்த காரியத்தில்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் வந்து உங்களை கூட்டி கொண்டு போவேங்கிறார். என்ன வார்த்தை! அப்ப அவர் திரும்பி வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களை தான் அவர் திரும்பி வந்து கூட்டிட்டு போக போறாரு. எதுக்காக? நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படியாக. என்ன ஒரு ஆசை பாருங்க அவருக்கு. இல்ல, அவர் எவ்வளவு தூரம் நம்ம எல்லாரும் அவரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க. இதனால தான் நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒருத்தர் கூட அவர் மிஸ் பண்ண விரும்பலன்னு நான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். ஒருத்தரை கூட அவர் மிஸ் பண்ண விரும்பல, எல்லாரும் அவரோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கு தான் இந்த இடத்துல அவங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. ஆண்டவரே, நீ எங்க இருக்கிற பின்னால கேட்பாங்க, நானே வழி. அப்போ நீ எங்க ஃபாலோ பண்ணி வரணும், என்னதான் ஃபாலோ பண்ணி வரணும்? ஆண்டவரே, நீ எங்க இருக்கிற பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரி படிச்சிருமே, 4 கொஞ்சம் படிப்போம்.
நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி
ஆண்டவரே,
நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
என்ன அழகா கொண்டு வந்து முடிச்சிட்டார் இந்த மேட்டர். இத சொன்ன உடனே எப்படி இவர் நம்மளை வந்து கூட்டிட்டு போவார் அவங்களுக்கு ஒரு சந்தேகம். நம்மால் தான் கரெக்டா கேட்டார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே. இது பாத்தீங்கன்னா இவன் பேசுறது எல்லாமே முரண்பாடா தான் பேசுவார் நம்ம தோமா. முந்தின வசனத்துல பாருங்க, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். இடத்தையும் உங்களுக்கு தெரியும், வழியும் உங்களுக்கு தெரியும்னா இவன் அதுக்கு என்ன சொல்றான், போகிற இடத்தை அறியோமே வழியும் அறியோமேங்கிறான். அவர் தெரியுங்கிறாரு, எனக்கு இவன் தெரியாதுங்கிறான். ஆண்டவரையே குழப்பறாள் நம்ம ஆளு. அவரும் தெரியுங்கிறாரு, வழி எல்லாம் தெரியும், இடமும் தெரியும், வழி உங்களுக்கு தெரியும்னா எனக்கு இடமும் தெரியாது வழியும் தெரியாதுங்கிறான். இதை இவன் முதல்ல பேசி அப்புறம் அவர் வந்து சொன்னாலும் பரவாயில்ல, அவர் அப்படி சொல்லியே இவன் ரிவர்ஸ்ல பேசுறான். அதான் எல்லா ரிவர்ஸ்லயே இருக்குது இந்த மாட்டு எல்லாமே. அவர் ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு சொல்றது சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆமென். இல்ல அவர் ஒண்ணு சொன்ன சொல்றான், ஆனா ஆண்டவர் அதுலயும் கூட பொறுமை காத்தார். சரி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன். அப்படின்னா பிதாகட்ட வர்றதுக்கு, பரலோகத்துக்கு வர்றதுக்கு நான் தான் வழி. என்ன தான் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும், வேற எங்கேயும் நீ போனேன்னா எங்கேயோ போயிடுவ. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்படின்னா அன்றைக்கு அந்த அந்திரேயா இயேசு கிறிஸ்துவ அடிச்சு விடுகளை பிடித்துக் கொள்ள அவர் பின்னாலேயே அவர் ஸ்பீட்லேயே போனான் பாருங்க. அதே போல இயேசுவே வழி, அவரையே பார்த்து அவரோட அடிச்சு விடுகளை பார்த்து அவர் பின்னாலேயே போயிட்டு இருந்தா பிதாகிட்ட போய் சேர்ந்துடலாம். நமக்கு இன்னொரு இடத்த ரெடி பண்ணி வச்சுட்டாரு, சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போக போறாரு. அவர் வர்ற வரைக்கும் அந்த வழியில நடந்துகிட்டே இருங்க, சின்சியரா நடங்க, ஸ்பீடு குறைக்காம நடங்க, அந்த அடிச்சு விடுகளை பார்த்து நடங்க. பைபிள் வசனத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு விடுகளை பாருங்க, அவருடைய ஸ்பீட பாருங்க, அந்த ஸ்பீடுக்கு நடங்க நடங்க நடங்க, கடைசி மூச்சு வரைக்கும் நடங்க. ஒன்று கர்த்தருடைய வருகை அல்லது நம்முடைய மரணம் எது நடக்கிறதோ அது வரைக்கும் நடங்க நடங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கூட்டி சேர்ப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவராகிய கர்த்தர், அவரோடு நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்காக சில நல்ல வழிமுறைகளை வேதத்தில் வைத்திருக்கிறார். பரலோகம் செல்வதற்கு ஆண்டவர் அருமையான பாதைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைவிட நம்மை அன்பாய் நேசித்து நம்மிடத்தில் அக்கறை காண்பித்து நம்மை பரலோகத்தில் சேர்க்கிறதற்கு யாருமே முயற்சி செய்ய முடியாது. இந்த செய்தி முழுவதிலும் ஆண்டவருடைய அன்பை நம்மளால பார்க்க முடியும். இந்த செய்தி முழுவதிலும் ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அக்கறையை நம்மால் உணர முடியும். இந்த செய்தி முழுவதிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்னதென்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவரோடு வாழ வைக்கணும்னு நினைக்கிறார், பரலோகத்தில் கூட்டி சேர்க்கணும்னு நினைக்கிறார். அதற்கு ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம், அவரோடு வாழுகிற வாழ்க்கை, அதுதான் முக்கியமானது, அதுதான் ஒரே வழி. எம்மாவூருக்கு ரெண்டு சீஷர்கள் அவர் உயிர்த்தெழுதலை விசுவாசியாமல் உணராமல் போகும்போது இயேசு கிறிஸ்து அவர்கள் அறியாமலே அவர்களை பின்தொடர்ந்து போனார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க நடந்து போறீங்க உங்க வாழ்க்கை பயணத்திலே, உங்கள் கண்களுக்கு மறைவாக நீங்கள் அறியாத வண்ணம் இயேசு கிறிஸ்து உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அந்த சீஷர்களுக்கு தன்னை பின்தொடர்ந்து வருகிறது இயேசு கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல உங்கள் கண்களுக்கு மறைவாக அவர் உங்களை 24 மணி நேரமும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அதுதான் உண்மை. இந்த சிந்தனை இருக்கணும், 24 hours in இயேசு டைரக்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு, வேற யாரையும் வச்சு என்ன கண்காணிக்கல, தேவ தூதர்களை எல்லாம் வச்சு என்ன கண்காணிக்கல, அவரே நேரடியா என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இப்ப நான் எங்க போறேன், என்ன செய்யறேன், யார் கூட பேசுறேன், என்ன பேசுறேன், ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருக்கிறார். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு தூரம் நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்றது புரியாமல் நான் எத்தனையோ தப்பு தப்பான காரியத்தை நான் செஞ்சிட்டேனே, இனி நான் அப்படி இருக்க மாட்டேன்ப்பா. இவ்வளவு தூரம் நான் அறியாமல் அந்த சீஷர்கள் அறியாமல் அவர்களை பின்பற்றினது போல நான் அறியாதவன் என்னை 24 hours என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதை உணராமல் நான் எத்தனையோ தப்பான காரியத்தை செய்யறேன், தப்பான இடத்துக்கு போறேன், தப்பான காரியத்தை பேசுறேன். நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்றது உணர்வில்லாமல் வாழ்ந்துட்டேனே, இனி நான் அப்படி வாழக்கூடாது. நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறீங்க, 24 hours என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறீங்கன்றதை உணராமல் நான் வாழ்ந்துட்டேனே, என்ன மன்னிங்க, இனி நான் அப்படி இருக்கக்கூடாது. இந்த உணர்வு எனக்கு இருக்கணும், 24 hours ஆண்டவர் என் கூடவே இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறீங்கன்றத உணரக்கூடிய இருதயம் எனக்கு எப்போதும் வேண்டும், அந்த உணர்வுள்ள இருதயம் எனக்கு எப்போதும் வேண்டும். நடந்தார், திட்டினார், ஆனா இயேசுதான் திட்டுறாருன்னு அவங்களுக்கு தெரியல, யாரோ ஒருத்தர் திட்டார் நினைக்கிறாரு. இன்னைக்கு சொல்றேன், சபையிலே ஒரு கடினமான ஒரு செய்தி வரும் பொழுது இயேசுதான் உங்களை திட்டுறாருன்னு உங்களுக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரியறதில்ல, பாஸ்டர் கடினமா பேசுறாரு, நான் இல்ல, நான் கிடையாது, உங்க கண்ணுக்கு நான் தெரிவேன், ஆனா திட்டுறது இயேசு கிறிஸ்து, உங்களை கடிந்து கொள்வது இயேசு, நான் கிடையாது, உங்கள் குறைவுகளை சுட்டி காட்டுகிறது நான் கிடையாது, எனக்கு தெரியாது, அதை சொல்றவர் இயேசு. அவங்க பார்த்தது வேறொரு உருவம், ஆனால் அந்த உருவத்தில் இருந்தது இயேசு. நீங்க இந்த ஸ்டேஜில் பார்க்கறது வேற ஒரு உருவம், ஆனால் உங்களை கடிந்து கொண்டு உங்களை உணர்த்துகிறது நான் கிடையாது, அது எனக்கு முடியாது, என்னாலலாம் அதை செய்ய முடியாது, நானும் ஒரு மனுஷன், உங்களைப் போல நான் ஒரு மனுஷன், என்னாலெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, அதை செய்கிறவர் இயேசு, அதை செய்கிறவர் இயேசு, நான் அல்ல, அதை செய்கிறவர் இயேசு, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, இயேசு அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், நிலைநிறுத்துகிறவர், அவருக்கு ஏற்ற விதத்தில் நம்மை உருவாக்குகிறவர் அவர்தான். நம்முடைய மறைவான குற்றங்கள், துணிகரமான காரியங்கள் எதையும் சுட்டி காட்டுகிறவர் அவர்தான், நான் அல்ல. ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் நம்மில் அன்பு கூர்ந்து அதை செய்கிறாரே தவிர அவர் வேறு எந்த நோக்கத்தோடும் அதை அவர் செய்வதில்லை. அதுதான் நடக்குது. இரண்டாவது, சகேயு, ஊரெல்லாம் அவனை குறித்து கெட்ட பேர், வெளியில் அவன் மோசமானவன், ஆனால் அவன் இருதயமோ நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடின்ற ஒரு மனசு அவனுக்கு இருந்துச்சு. இருதயம் ரொம்ப முக்கியம். அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். இப்போ அவராகவே வந்து அவன் வீட்டிலே தங்குவதற்கு முன் வந்தார். இது ரொம்ப நல்ல விஷயம். முதல் காரியத்தை விட இரண்டாவது காரியம் இன்னும் நல்லது. இயேசு கிறிஸ்து விரும்பி உங்களிடத்திலே வந்து தங்க வர வேண்டும். உங்க கூட அவர் விரும்பி வந்து தங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன சாட்சி பார்த்தீங்களா? ஏன் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. தேவ பிள்ளையே, உங்க இருதயம் செம்மையாய் இருந்தால் அவர் விரும்பி வந்து உங்கள் வீட்டிலே உங்க வாழ்க்கையிலே தங்குவார். உங்க இருதயம் செம்மையாய் இருந்தால் உங்க கூட அவர் தங்கிறதுக்கு அவர் ஆசைப்படுவார். உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு திறக்கப்பட்டதா இருக்குமானால் உங்ககிட்ட அவர் தங்கிறதுக்கு அவர் ஆசைப்படுவார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், நான் கடினப்பட்ட இருதயமாய் வாழக்கூடாது, உலக காரியத்தையே முன்வைத்து உண்மை பின்தள்ளுகிறதான ஒரு இருதயம் எனக்கு இருக்கக்கூடாது, உமக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து உமை நேசித்து நீங்க என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. கேளுங்க, கொடுப்பார், கேளுங்க, கொடுப்பார். அந்த நல்ல இருதயம் தான் அவர் விரும்பி அவன் வீட்டுக்கு சென்று தங்குவதற்கும் அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ரட்சிப்புண்டாவதற்கும் காரணமாய் அமைந்தது. நல்ல இருதயம் ஆண்டவரால் விரும்பப்படுகிற ஒரு இருதயம். மூணாவது, இயேசு கிறிஸ்து, அந்திரேயா மற்றும் இன்னொரு சீஷனால் பின்தொடரப்பட்டார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பின்தொடரல, அவரை பின்தொடர்ந்தாங்க. என்ன தேடுகிறீர்கள் ஆண்டவரே? போதகரே, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? வந்து பாருங்கள், வந்துப்பா. நான் இருக்கிற இடத்த நீ தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பரலோகத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா, நீ என்னை ஃபாலோ பண்ணாதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அட்ரஸ் கொடுத்துட்டு நாளைக்கு வாண்டத பேச்செல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்னைக்குமே உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்ல மாட்டார், அப்புறம் வா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். வந்துப்பார், உடனே வந்துப்பார். கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நாளை அல்ல, அட்ரஸ் கொடுத்தா நாளைக்கு போயிடுவோம். ஆண்டவர் அப்படின்லாம் செய்ய மாட்டார். இன்ஸ்டண்டா இப்பவே நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்தாதான் நான் இருக்கிற இடத்த உன்னால பார்க்க முடியும், அப்பதான் நீ எங்கூட தங்க முடியும். இன்றைக்கு நீ என்னை பின்பற்ற மறுத்தால் என்னோடு நீ வாழ முடியாது. இன்னைக்கு நீ என்னை பின்பற்ற மறுத்தால் என்னோடு வாழ முடியாது. அது ஆண்டவருடைய காரியம். ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்றுவேன், நாளைக்கு இல்ல, இந்த நிமிஷத்திலிருந்து நான் உம்மை உண்மையாய் பின்பற்றுவேன். இந்த இடத்திலிருந்து நான் உம்மை பின்பற்ற ஆரம்பிக்க போறேன், உங்களை ஃபாலோ பண்ண போறேன், ஃபாலோ பண்ண போறேன். ஃபாலோ பண்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அவர் ஸ்பீடுக்கு ஃபாலோ பண்ணணும். ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா அவர் போற இடத்துக்கு போயிடுவார், நீங்க அவரை மிஸ் பண்ணிடுவீங்க. அவர் வேகமா போய் மறைஞ்சிருவார், விட்டுருவீங்க. அவருடைய ஸ்பீடுக்கு அவரை ஃபாலோ பண்ணி போகணும், அவருடைய வேகத்திற்கு ஈடுகொடுத்து போகணும். வேதத்தை வாசிங்க, அவருடைய ஸ்பீடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிற நான்கு சுவிசேஷத்தை படிங்க, அவருடைய ஸ்பீடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பீட்ல அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம், அவரோடு போய் தங்கலாம். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி நான் திரும்பி வந்து நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவரே, வழியை அறியோமே, போகிற இடத்தை அறியோமே, ஒன்றும் இல்லை. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், இதுதான் வழி, என்ன ஃபாலோ பண்ணு. பிதா கிட்ட வரணுமா? என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நான் தான் வழி, என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா தான் நீ பிதா கிட்ட வர முடியும். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்றேன், இருக்கிற ஒருத்தரை கூட ஆண்டவர் மிஸ் பண்ண விரும்பல, அவர் விரும்பல, நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவர் விரும்பல. ஆனால் நீங்கள் அந்த வழியிலே நடக்க மறுத்தால் அவர் இருக்கிற இடத்திற்கு போய் சேர முடியாது. அந்த வழியில நீங்க நடந்தே ஆகணும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்தே ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது, நானே வழி, வேற வழியே கிடையாது. பரலோகம் செல்வதற்கு வேற வழியே கிடையாது. ஆண்டவரே, உத்தமமாய் நான் உங்களை பின்பற்றுவேன், நீங்க தான் வழின்னு தெரிஞ்ச பிறகு நான் வேற வழியில இனி நடக்க மாட்டேன்ப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் இருதயத்தை திறந்து சொல்லுங்க. நீங்க தான் வழின்னு தெரிஞ்சிட்ட பிறகு இனி நான் வேற வழியில நான் நடக்க மாட்டேன். ஆண்டவரே, வேற வழியில நான் நடக்க மாட்டேன், உங்களையே பின்பற்றி, உடைய அடிச்சுவடுகளையே பின்பற்றி நான் வரப்போறேன், எனக்கு கிருபை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த காலை நேரத்திலும் எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு எளிமையான சத்தியத்தை எங்களுக்கு நீங்க காண்பித்து கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பரலோகம் வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை, அடிப்படை காரியங்களை எங்களுக்கு அறிவித்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஆண்டவர். இந்த வார்த்தைகளின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நடக்க பண்ணுங்க. இந்த செய்தியை வரும் நாட்களில் கேட்கப் போகிறவர்களையும் இந்த பாதையிலே நீங்க நடக்க பண்ணுங்க அப்பா. இதன் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக ஒரு பெருங்கூட்ட சனத்தை ஆண்டவர் உங்களுடைய வழியிலே நடக்க பண்ண போகிறதற்காய் சோத்திரம். அநேகர் இந்த செய்தி வெப்சைட்ல பார்க்க செய்து கேட்க செய்து கர்த்தர் இதன் மூலமாய் ஒரு பெருங்கூட்டத்தை உம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாற்ற போகிறதற்காய் சோத்திரம். ஒரு பெரும் கூட்டத்தை பரலோகத்திற்கு நீங்க தகுதிப்படுத்துவதற்காக சோத்திரம். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.